மாவீர மகுடம். கடற்படைகளின் துணைத் தளபதி லெப்டினன்ட் சார்ல்ஸ்.
வணங்குகிறோம்
அன்றொரு காலம் சிங்கள கடற்படையின் படகுகளை கண்டால் கடற்புலிகளின் சாதாரண படகுகள் கடலில் நிற்காது நிற்க முடியாது. சண்டைகளுக்கென்றே தயாரிக்கப்பட்ட நேவிப்படகுகளின் வேகத்துக்கு அவற்றில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் தாக்குதலுக்கும் ஈடு கொடுக்க கடற்புலிகளின் சாதாரண படகுகளால் முடியாது என்பதால் தூரத்தில் கண்டவுடனே ஓடி மறைந்து விட வேண்டும். வேறு வழியில்லை. இவர்களது படகுகளை அழிப்பதவர்களின் இலக்கு என்பதோடு கலைப்பதவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்தது. ஆனால் பின்னாட்களில் நேர்மாறாக மெல்ல மெல்ல மாறியது காலம். தரையைப் போல கடலிலும் சிங்கள படையை துரத்தி தாக்கி அழிக்கலாம் என சொல்லிக் கொடுத்தவனும் முதல் முதலாக மட்டுமல்ல தொடராகவும் அதை செய்து காட்டியவனும் தான் சார்ல்ஸ். 1991 இறுதியில் அது ஆரம்பித்தது. நைனாதீவிலிருந்து ஊர்காவத்துறைக்கு கடல் ரோந்து பொறிகின்ற நேவிப்படைகளை வழிமறைத்து தாக்க சார்ல்ஸ் முடிவெடுத்தான். தளபதி கங்கை அமரனின் துணையோடு வேவு பார்த்து தாக்குதல் திட்டம் வகுத்து தாக்குதல் குழுக்களை ஒழுங்குபடுத்தி ஆயுதங்களோடு படகுகளை தயார் செய்து தானே கட்டளை அதிகாரியாகி வியூகம் அமைத்து சென்று கடற்சண்டையை வழி நடத்தினான் சார்ல்ஸ். கெனோன் பீரங்கிகள், 50 கலிபர்கள், மிகியான கனரக துப்பாக்கிகளோடு அதிவேக ஓட்டம் கொண்ட நேவியின் சண்டை படகுகளை, 50 கலிபர் GPMG-உடனான சாதாரண துப்பாக்கிகளை மட்டுமே கொண்ட இவர்களது மீன்பிடி படகுகள் துரத்தி தாக்கின. சிங்கள கடற்படையே புலிகளின் படகுகள் கலைத்து மிரட்டிய முதல் வரலாறு அது. எதிரியின் படகுன்று மூழ்கடிக்கப்பட்டதும் LMG ஒன்றும் கைப்பற்றப்பட்ட போதும் இழப்பு ஏதுமின்றி வந்தார்கள் இவர்கள். இதற்கு முன்னர் நடந்தீவுக்கும் குறையட்டுவானுக்கும் இடையில் உள்ள கடலில் சார்ல்ஸ் நடத்திய ஒரு கண்ணிவெடி தாக்குதல் குறிப்பிடத்தக்கது. இரவு முழுவதும் ஆழ்கடலுக்குள் இறங்கி நின்று அலைகளின் நடுவில் அவன் கண்ணிவெடியை விதைத்து விட்டு வர மறுநாள் காலை அதில் சிக்கிய எதிரியின் படகொன்றை அலைகள் விழுங்கிக் கொண்டன. சிங்கள கடற்படையின் வடபிராந்திய தளபதி கொமாண்டர் சமரவீர படுகாயமடைந்தார் என்பதோடு 7 படை கொல்லப்பட்டது முக்கியமான நிகழ்வு. உடைந்த படகையும் ஆயுதங்களையும் கடலுக்கடியில் மீட்ட பின்னர்தான் சார்ல்ஸ் அடுத்த வேலைக்கு போனான். 1992 துவக்கத்தில் தாளியடி கடலில் எதிரியின் சவட்டன் விசைப்படகு மீது தானே கொமாண்டராக இருந்து ஒரு பகற்பொழுது தாக்குதலை நடத்தினான் சார்ல்ஸ். அவர்களது 4 வீரர்களை இழந்ததோடு அவனுக்கும் காலில் காயம் ஏற்பட்டது. அந்த சண்டையில் ஆனையிறவு கடல் நீரேரியில் எதிரியின் இருந்து விசைப்படகொன்றை மூழ்கடித்து பிப்டி உட்பட்ட பல ஆயுதங்களை கைப்பற்றிய கடல் கண்ணி தாக்குதல், அதே நீரேரியில் எதிரியின் ரோந்து படகு தொடரை தாக்கி பல ஆயுதங்களை கைப்பற்றிய இன்னொரு சண்டை, மாதகல் கடற்பிரதேசத்தில் விசைப்படகொன்றை மூழ்கடித்த மற்றொரு கண்ணிவெடி தாக்குதல், புனகரி கல்முனை கருகே உள்ள மாந்தீவில் சிங்களப்படையின் கரையோர காவலரனை தகர்த்து துப்பாக்கிகளோடு எதிரியின் சடலங்களையும் எடுத்து வந்த அதிரடி தாக்குதல். இவ்வாறாக கடற்புலிகளின் கடற்சண்டை திறன் வளர்த்த ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னாலும் இருந்த உந்தி விசை சார்ல்ஸ். அவனிடம் ஒப்படைக்கப்படுவது என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையோடு தன்னையே கலந்து செய்து முடிக்கும் தன்னை அவனுடையது. வெற்றிகரமான சண்டைகளின் முன்னோடி தளபதி மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த தொழில்நுட்பவியலாளனும் ஆவான். வேலையில்லாத வேலை இல்லாதவன், ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்திருந்த உழைப்பாளி. ஓய்வு நேரங்களில் மூளைக்கு வேலை கொடுத்து எதையாவது ஆய்வு செய்து கொண்டிருப்பான். கைவசமுள்ள வளங்களை கொண்டு புதிது புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டுமென்றோ அல்லது கஷ்டப்பட்டு சிரமத்தோடு நாம் செய்கின்ற வேலைகளை இலகுவாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வழிகளை பற்றியோ அல்லது இப்படியான ஏதோ ஒரு விடயத்தை பற்றியோ தான் அவன் டெக்னிக்கல் மூளை எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கும். முயற்சி செய்து பார்த்துவிட்டோ அல்லது முயற்சி செய்து பாராமலோ ஏதோ ஏதோ ஒரு சாட்டு சொல்லிக்கொண்டு இது சாத்தியப்படாது என்று மற்றவர்கள் ஒதுக்கி வைத்து விடுகின்ற வேலைகளை தானாகவே பொருட்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவான் அந்த பொறியியலாளர். கடற்பொலிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சார்ல்ஸின் அறிவாற்றலும் ஒன்றோடொன்று இறுக பிணைக்கப்பட்டிருந்தது. தொலைத்தொடர்பு கதைக்க குரோஸ் செய்ய வேண்டுமென்றால் சரி, கொம்யூனிகேஷன் செட்டுக்கு தேவையான உதவிப்பாகம் என்றாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உள்ளூரில் கிடைக்கக்கூடியவற்றை கொண்டே செய்து முடித்து விடுவதுதான் மற்ற தொழில்நுட்ப வீரர்களுக்கும் இவனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. கடற்பிலி வீரர்களுக்கான படகு பயிற்சி கல்லூரி ஒன்றை ஆரம்பித்தார் அந்த சிறந்த படகோட்டுநர். புயலுக்கும் சூறாவளிக்கும் இடையில் ஆர்ப்பரித்தலும் கடல் அலைகளுக்கும் நடுவில் படகை நீண்ட தூரத்துக்கு செலுத்தக்கூடியதான பயிற்சியை அளித்து பெண் புலிகள் உட்பட்ட திறமையான ஊட்டிகளை சார்ல்ஸ் உருவாக்கி கொடுத்தார். இப்போது அவனும் இல்லை, அவர்களும் இல்லை. சண்டை முனைகளில் நிலவும் போர் சூழல்களால் தடங்கல்கள் ஏற்பட்டு உணவு வராமல் விட்டுவிடுவது அடிக்கடி நடக்கும் ஒரு விடயம். ஆனால் சார்ல்ஸோடு நின்று களங்களில் போரிட்ட தோழர்கள் சாப்பாட்டுக்காக காவல் இருந்த நாட்கள் குறைவு. உடனடியாக அடுப்பில் சட்டியையோ வாளியையோ வைத்து எட்டியவற்றை கொண்டு சுவையாக கறி சமைத்து தன் தோழர்களுக்கு கொடுத்து விடுவார் அந்த அட்டகாசமான சமையல்காரன். அவன் தயாரிக்கும் கோழிச்சூப்பு இயக்கத்தில் மிகவும் பிரபல்யமானது, தலைவரிடமே பாராட்டை பெற்றது. சார்ல்ஸின் சூப் பருகவென்று நண்பர்கள் தேடி வந்த நாட்கள் கூட உண்டு. அவன் வீரச்சாவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட கோழிச்சூப் விருந்து படைத்துவிட்டுத்தான் அவன் போனான். அவன் ஆக்கி தந்த சுவைகள் அவனது நினைவுகளை தந்து கொண்டே இருக்கின்றன. தோழர்களில் அவன் கொண்டிருந்த அன்பும் பாசமும் அலாதியானது. மற்றெல்லோரையும் விட வித்தியாசமான விதத்தில் பழகுகின்ற அவன் எல்லா போராளிகளாலும் கவரப்பட்டு அவர்களின் நெஞ்சங்களில் நீக்க வர நினைத்துவிட்ட ஒரு உற்ற நண்பன். கிளாலியில் இருந்து வேலையாக வந்து எங்காவது நிற்கும் போது கோவில் திருவிழா பார்க்க நண்பர்கள் அழைத்தாள். வெளியில் விட்டுட்டு வந்துட்டேன், நான் வரே இல்லை என்று போக மறக்கும் சார்ல்ஸ் என்ன நிகழ்ச்சி பார்ப்பதற்கென்றாலும் அது சரியோ தவறோ தன்னோடு நிற்கும் போராளிகள் எல்லோரையும் அழைத்து செல்லாமல் ஒரு நாள் கூட போயிருக்காத உயிர் தோழனவன். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கு நிற்கும் யாராவது ஒரு போராளி வந்து சார்ல்ஸ் அன்னிட்ட சுகம் கெட்டது என்று சொல்லுங்கோ என்று சொன்னான் ஒரு போராளி. அந்தளவுக்கு அவனுடைய நட்பு இருந்தவன். தவறளிக்கும் போராளிகளை தண்டிக்கும் போது அரவணைத்து அன்பாக பேசி பிள்ளைகளை தெளிவுபடுத்தும் விதம் அவனில் வேறுபட்ட ஒன்றாகவே இருக்கிறது. வகுப்பெடுக்கும் போது பகுதியாகவும் செல்லமாகவும் கதைத்து தான் சொல்வதை அவர்கள் மனவிருப்பத்தோடு கேட்டு படிக்கக்கூடியதாக விளங்கப்படுத்தி கற்பிப்பது அவனுடைய பாணி. தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் தன்மை அவனுடையது. கடலிலும் தரையிலும் தான் பெற்ற அனுபவங்கள், பட்ட துயரங்கள், திறமையான செயற்பாடுகள் என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். புத்தகத்தில் படித்த அறிவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, அனுபவம் மூலம் படிக்க நிறைய இருக்கு. அனுபவம் பலதரப்பட்ட பாடங்களையும் எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு வழிகாட்டி என்று சொல்லித்தான் தான் வளர்ந்ததைப் போலவே பட்டறிவு மூலம் போராளிகளை வளர்க்கும் வழிமுறை அவனுடையது. ஒவ்வொரு கடற்சண்டையின் முடிவிலும் அந்த கள நிகழ்ச்சிகளின் போக்குகளை ஆழமாக நோக்கி சரிவிளைகளை ஆராய்ந்து அந்த பட்டறிவின் அடிப்படையில் அடுத்த சண்டையை நெறிப்படுத்துகின்ற அவன் ஓர் அனுபவசாலியான படைத்தலைவன். எப்போதும் தானே நேரில் கடலில் இறங்கி சண்டைகளை வழிநடத்தி வீரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவனுடைய பாணி. சிரிப்பூட்டும் பகடிகளாலும் பம்பல்களாலும் எல்லோரையும் இன்பத்தில் ஆழ்த்தும் அவனுடைய கதைகள் ஒரு தனித்துவமான கலாரசனை. எப்போதும் கலகலப்பாக மகிழ்ச்சியாக பொழுதுகள் அவனோடு கழியும். போராட்டத்தை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் சொல்லி சொல்லி எப்போதும் உற்சாகப்படுத்துவதில் சார்ல்ஸ் ஒரு மகிழ்ச்சி மிக்க போராளி. என்றுமே மறக்க முடியாத பசுமையான நிகழ்வுகள் அவனுடையவை. அவன் இல்லை, ஆனால் எல்லோருக்குள்ளும் அவன் நிறைந்திருக்கின்றான். 1993 அன்று இதே நாளில் விடுதலை புலிகளின் வரலாற்றில் கடற்புலிகளின் முக்கியமான ஒரு அத்தியாயம் என்ற தலைவர் அவர்களால் சொல்லப்பட்ட கடற்புலிகளின் வளர்ச்சியில் சார்ல்ஸ் ஒரு பிரதானமான உந்து விசை. ஒரு சிறந்த மனிதனாக, தேசப்பட்ட முறுதிமிக்க போராளியாக, நட்பு கொள்கின்றவர்களுக்கு இனிய நண்பனாக, எதிரி அதிர சண்டைகளை வழிநடத்தும் தளபதியாக, புதியனவற்றை படைக்க முயலும் ஒரு தொழில்நுட்ப நிபுணனாக, போராளிகளுக்கு அறைவூட்ட விளையும் ஆசானாக, அலைகளை தோற்கடிக்கும் படகோட்டியாக, அட்டகாசமான சமையல்காரனாக, மக்களுக்கு பணி செய்து நிற்கும் சமூக பற்றாளனாக, இன்னும் எல்லாவற்றுக்கும் பொருத்தமானவன் அந்த புலிவீரன் சார்ல்ஸ். ஆம், 20 மைல் நீல பெருங்கடல் படகோட்டம் தொடங்கியது. ஏக்க வழிகளோடு படகுகளில் மக்கள், தமிழரின் பிணந்தின் காத்திருக்கும் சிங்கள சுறாக்கள், மக்களை காக்கும் பணியில் அவர்கள் குழந்தைகள் அவர்களை வழிநடத்தியபடி களத்தில் சார்ல்ஸ். ரவைகளை பொழிந்தபடி விரைந்து வருகின்றன எதிரியின் படகுகள். நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றன புலிகளின் படகுகள். 50 மெல்லஞ்சியும் தணல் கக்கிய ஒரு படகில் சார்ல்ஸ். இருள் வானை கிழித்தன ஒளிக்கோடுகளால் அதிர்ந்து போன எதிரி. எதிர்பாராத கணம் திடீரென எல்எம்ஜி இயங்க மறுத்தது. அது கைவிட்டுவிட்டது. சார்ல்ஸின் கையிலிருந்து முழங்கிய 50 மட்டும் நம்பி எதிரியை நெத்திமுட்ட நெருங்கியது படகு. இடைவெளி நன்றாக குறுகிவிட்ட நிலையில் இன்னொரு எதிர்பாராத கணம் 50 இயங்க மறுத்துவிட்டது. சார்ல்ஸ் திரும்ப திரும்ப முயற்சி செய்யவும் அது பயனற்று போனது. எதுவுமே செய்ய முடியாத சூழலில் படகை பக்கவாட்டாக திருப்பி எடுக்க முயல நேவியோடு போராட பிப்டியோடு போராடி கொண்டிருந்த சார்ல்ஸின் உடலை துளைத்துச் சென்றனர் அவைகள். உடனடியாக கரையை நோக்கி திருப்பப்பட்டது படகு. இரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. நீலக்கடல் ஓட ஓட கடலும் நீண்டு கொண்டே இருக்க இரத்தம் பெருக்கு அதிகமாகி கொண்டு போனது. சண்டையின் துவக்கத்திலேயே அந்த வீரனை இழந்து விட்டார்கள். படகு கரையை தொடும்போது சார்ல்ஸும் இந்த மண்ணை விட்டு சென்று விட்டான். மக்களின் படகுகள் பாதுகாப்பாக மறுகரையை அடைந்து கொண்டிருந்தன. சார்ல்ஸ் அவன் சுமந்த கனவுகள் எங்களோடு விட்டு சென்று விட்டான். அவன் போலவும் கடலில் அலையப் போலவும் நாங்கள் ஓயமாட்டோம். அவன் நினைவுகளோடு காத்திருக்கிறோம் முடிவுக்காக. 1993 அன்று இதே நாளில் அவன் வெளிமூடி போனான்.
கடலே கடலே கடலின் அலையே கரையே விடை கொண்டோ உலகும் காற்றே முகிலே நிலவே தலைவா விடை கொண்டோ இது நாள் வரையும் அருகாயிருந்த புறவே விடை கொண்டோ படகோடனே போறோ தாயின் நிலமே விடை கொண்டோ
கடலம்மா உயிர் வீசுதல் கருப்புலி பணியம்மா விடுதலை நெருப்படி கடலம்மா உயிர் வீசுதல் விடுதலை மகுடம் சூடிய தலைகள் அழுவது கிடையா.
கடல் கரும்புலி உயிரை பெரிதன கருதி தொழுவதும் கிடையாது.
உயிர்குண உடலிங்கு எரிகின்ற போது விடிவங்கு நிலைவாரிடும்.
தமிழ் நிலமங்கு மழகென்று நிமிக்கின்ற நாளில் தமிழீழம் உருவாகிடும்.
கடலே கடலே கடலின் அலையே கரையே விடை கொண்டோ, உலவும் காற்றே முகிலே நிலவே தலைவா விடை கொண்டோ, இது நாள் வரையும் அருகாயிருந்த உறவே விடை கொண்டோ. படகோடனே அப்போ